சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பாண்டியன் சுரந்தீர்த்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே புற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச்சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கயற்கண்யம் பிராட்டி, அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. பெரியோர்களே, குழந்தைகளே, பிட்டுக்கு மண் சுமந்த அந்த திருவிளையாடல் எம்பெருமான் ஜெகநாத பாண்டியன் என்ற பாண்டியனுடைய ஆட்சியிலே நிகழ்த்தி காட்டினார். அதோடு 61 திருவிளையாடல்கள் நாம் பார்த்தோம். அந்த ஜெகநாத பாண்டியனுடைய காலத்திற்கு பிறகு 10 தலைமுறைகள் ஒருவர் பின் ஒருவராக தகப்பனுக்கு பின் மகன் என்று பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். 11வது தலைமுறையாக கூன் பாண்டியன் என்று காரணப்பெயரால் அழைக்கப்படுகின்ற ஒருவர் வந்தார். அவர் இயற்பெயர் அவ்வாறு இருக்காது. அவர் பிறவிலேயே முதுகு கூனி பிறந்திருந்தார். ஆனால் மிகுந்த வீரமும் செருக்கும் பராக்கிரமும் கொண்டவர். அவர் போரிலே வடபுலத்து மன்னர்களையும் தன்னோடு மறைந்த எல்லா மன்னர்களையும் வென்று புகழ்வாகை சூடியிருந்த ஒரு பாண்டியன். பின்னால் அவர் நின்றசீர் நெடுமாறன் என்று அழைக்கப்படுகின்றார். நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று அந்த பாண்டிய மன்னரை பற்றி திருத்தொண்ட தொகையிலே நம்பியாரூரர் குறிப்பிடுகின்றார். கல்வெட்டுகளிலே அரிகேசரி மாறவர்மன் என்று அவருக்கு பெயர் காணப்படுகின்றது. ஆகவே மாறன் என்பது அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கலாம். அவர் சேர சோழர்களையெல்லாம் வென்று அடக்கி ஆண்டார். அந்த சேரர்களும் சோழர்களும் இந்த பாண்டிய மன்னருக்கு பெருஞ்செல்வத்தையும் திரையினையும் கொடுத்து நட்பு கொண்டார்கள். அதில் சோழ மன்னன் ஒப்பற்ற அழகியாகின்ற தன்னுடைய மகள், அவளுக்கு இயற்பெயர் மானி என்பது, அவருடைய பெண்மை நலன் குறித்து அவளை மங்கையர்க்கரசி என்று கூறுகின்ற வழக்கம் பின்னால் வந்தது. அந்த தெய்வ பெண்ணை இந்த பாண்டியனுக்கு மனமுடித்து கொடுத்தார் சோழ மன்னர். எல்லையில்லாத ஸ்திரீதனம் சீர்வரிசை கொடுத்தார். அதோடு நல்ல அறிஞர்களையும் விடுத்தார். அதிலே தலை சிறந்தவர் குலச்சிறை என்கின்ற ஒரு பண்டிதர், பேரறிஞர். அவர் பாண்டி நாட்டிலே மணமேற்குடி என்ற ஊரிலே தோன்றியவர். ஆனால் சோழ மன்னனிடத்திலே தொண்டு செய்து வந்தார். அவரே சோழ மன்னர் மகட்குடையாக பாண்டியனுக்கு அளித்தார். அந்த குலச்சிறையாருடைய எல்லையில்லாத கல்வி வளத்தை பார்த்து தனக்கு மந்திரியாக்கி கொண்டான் கூன் பாண்டியன் என்று பார்க்கின்றோம். இந்த கூன் பாண்டியன் அவருடைய தீய வினை காரணமாக தன்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்த வைதிக சைவ நெறியிலே மனம் செல்லாமல் எண்பெரும் குன்றத்திலே இருக்கின்ற சமண குருமார்களை அண்டி சமணனாக வாழ்ந்து வந்தான். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்று மதுரையிலே சமன் இருள் சூழ்ந்து கொண்டது. திருநிற்று ஒளி விளங்காமல் சமனாகிய இருள் இந்த மதுரையை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது சைவம் என்பது மங்கையர்க்கரசியாரிடத்திலும் குலச்சிறை நாயனார் ஆகின்ற அந்த மந்திரியாரிடத்திலும் மட்டுமே வாழ்ந்து வந்தது. அவர்களும் கூட மன்னனுக்கு எதிரிலே சிவச்சின்னங்களை தாங்குவதில்லை. மன்னனுக்கு அது பிடிக்காது என்ற காரணத்தினாலே இவர்கள் சிவநீரில் ஒழுகின்றார்கள் என்பது மன்னன் அறியாத ஒன்று இல்லை. இருந்தாலும் அவனை வெறுப்பேற்றுவதைப் போல அவன் முன்னாடி திருநீரடைந்து செல்ல மாட்டார்கள். அம்மையார் எவ்வாறு திருநீரடைந்தார் என்பதை சம்பந்த பெருமான் இந்த மதுரை ஆலவாய் பதிகத்திலேயே பாடியிருக்கிறார். முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தியார்கின்ற பாண்டிமாதேவி. முத்துமாலை அணிந்திருக்கின்ற தன்னுடைய மார்பில் சந்தனமும் விபூதியும் கலந்து அணிவார்களாம். விபூதி அணிந்தது தெரியாமல் பெருமானுடைய திருநீற்று பிரசாதத்தை அணிய வேண்டும். நெற்றியில் அணிந்தா மன்னன் பார்க்க மாட்டான், சினந்து கொள்வான். அங்கிருக்கின்ற சமணர்கள் பின்னால் அங்கு சம்பந்த பெருமானோடு சிவனடியார்களுடைய திரு எழுச்சியை கண்டு மன்னனிடம் வந்து முறையிடுகின்றார்கள். நீ என்ன தர்ம பரிபாலனம் செய்கின்றாய்? உன்னுடைய மதுரையிலே இன்று திருநீரணிந்த அடியார்களை நாங்கள் பார்த்து விட்டோம், அதனால நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம்னு சொன்னாங்களாம். கண்டு முட்டு விபூதி அணிந்தவர்களை பார்த்து நாங்கள்லாம் தீட்டுப்பட்டுட்டோம். மன்னன் அதுக்கு மேலே ஒரு படி போனான். இப்படிப்பட்ட செய்தியை கேட்டு நான் கேட்டு முட்டும் நான் கேட்டதுனால தீட்டுப்பட்டுட்டேன். ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? அந்த அளவிற்கு சமண பற்று கொண்டவன், ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தின் நின்ற தன்மை பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார் என்று இந்த திருக்கதை திருவிழாடு புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் அருள்வதற்கு முன்பாக திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அந்த ரெண்டு விற்த்தாந்தத்திற்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகள் நமக்கு முக்கியமில்லை, மைய கருத்து தான் முக்கியம். மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரி நாயனாரும் மனம் வருந்துகின்றார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலவாய் பெருமானை சென்று வழிபடுவார்கள். பெருமானத்திலே மெய்யுருகி நிற்பார்கள். பெருமானத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கிறார்கள். எவ்வாறு சிவபாத இருதயர் சீர்காழியில புரட்சமய இருளை விரட்டி சிவனடியார்கள் மாட்டு சைவ சின்னங்கள் புலியும் வண்ணம், யாரையும் மதமாத்திரம்னு அவர் விரும்பலை, சிவமரபிலே வந்தவர்கள் சிவனடி மரபாது இருக்கணும், அவர்கள் ஏமாந்து போகக்கூடாது, அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு ஒரு சம்பந்த பெருமான் அவதரிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதை போல இந்த இருவரும் சொக்கநாத பெருமான்கிட்ட, மதுரை வைதிக நீரிலே வந்த ஒரு தொன்மையான நகரம், இந்த நகரத்திலே கவிந்திருக்கின்ற அந்த அமன் இருள் சென்று விலகி திருநீற்றின் ஒளி தழைக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும், சொக்கநாத பெருமானை யாரும் புறக்கணித்து வாழக்கூடாது, மதுரைக்கு உயிர் போன்றவர் அவர், உயிரை மறந்து உடல் வாழ்வதை போல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நிலை மாற வேண்டும் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பித்து வந்தார்கள். அந்த விண்ணப்பத்திற்கு பெருமான் செவிசாய்ப்பதை போல இவர்கள் ஒரு நாள் அந்த கூடற்பெருமானை வழிபடுகின்ற பொழுது முன்பு பார்த்திராத வெளியூரிலிருந்து வருகின்ற ஒரு அந்தணன், முழுநீறு பூசிய முனிவன், தன்னுடைய உடம்பிலே விபூதியை சன்னித்து பூசி உத்துலனம் செய்து கொண்டு 16 இடங்களிலே திருப்புன்றமாக அணிந்து, சிரமாலை அணிந்து, கழுத்திலே கண்டி அணிந்து, கரங்களில் ருத்ராட்சம் அணிந்து, சிவவேட பொலிவோடு சடைகளை முடித்து கட்டி வந்திருக்கின்றார். அந்த அந்தணனை பார்த்து வணங்கி, தாங்கள் எந்த ஊரிலிருந்து வருகின்றீர்கள், எந்த நாட்டிலிருந்து வருகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, இவ்வாறு நான் சோழ நாட்டிலிருந்து வருகின்றேன், நான் பல தலங்களையும் தரிசித்துக் கொண்டு பாண்டி நாட்டு தலங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். உங்கள் நாட்டிலே ஏதாவது அற்புதம் உண்டா, அதிசயம் உண்டா என்று இவர்கள் கேட்கிறார்கள். ஒரு பேரதிசயம் எங்கள் நாட்டிலே உண்டு. எங்கள் நாட்டிலே அண்மை காலத்திலே 12 திருப்பெயர்கள் கொண்ட அந்த சீராழி என்ற பெரும் பதியிலே, ஊழிக்காலத்திலும் ஊழி வெள்ளத்தில் அழியாது மிதக்கின்ற காழி பெருநகரிலே, சைவ மரபிலே வேதமோதுகின்ற அந்தனர் ஒருவர் சிறு குழந்தையாக தோன்றி தன்னுடைய 3 தொடக்கத்திலே எம்பெருமானுடைய அருளை பெற்று பொன்மலை வல்லியாகின்ற அந்த பார்வதி தேவியே தன்னுடைய முலை சுரந்து ஞானப்பாலை ஊட்ட அதனை உண்டு, அதனால் சிவஞானத்தை பெற்று சிவஞான சம்பந்தன் என்ற திருப்பெயரோடு கூட பெருமானை தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு தேவாரம் என்ற அருமையான தமிழ் பாடல்களினாலே வேத சாரமான பெருமானுடைய பெருமைகளை ஆங்காங்கு எடுத்தோதி ஆங்காங்கிருக்கின்ற மக்களை சிவநெறியிலேயே செலுத்தி வருகின்றார். பெருமான் அவருக்கு எண்ணில்லாத சிறப்புகள் செய்திருக்கின்றார். பெருமான் அவர் ஏறுவதற்கு முத்துச்சிவிகை அளித்திருக்கின்றார். சம்பந்த பெருமான் வருகின்றான் என்று சொல்லி ஊதுவதற்கு முத்து சின்னங்களை அளித்திருக்கின்றார். அவருக்கு முத்துக்குடை அளித்திருக்கின்றார். அவர் தன்னுடைய அடியாளரோடு எழுந்தருளுவதற்கு முத்து பந்தல் அளித்திருக்கின்றார். அவருடைய தேவார பாடலுக்கு பரிசாக அவர் வேண்டுகின்ற வேண்டுதலையெல்லாம் பெருமான் நிறைவேற்றி தருகின்றான். திருப்பாச்சில் ஆச்சிராமத்திலே கொல்லி மழவன் என்ற மன்னனுடைய மகள் முயலகன் என்ற நோயினாலே பிணியுண்டு கிடக்கின்றாள். அது காக்கா வலிப்பு போன்ற ஒரு நோய். அவ்வாறு உணர்ச்சியற்று இருக்கின்ற அவளை பெருமானை பாடி அந்த நோயினை தீர்த்தொழுகின்றார். இவ்வாறு அரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார். திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமான் வேதங்கள் பூசித்து அடைத்த கதவினை இந்த காழிப்பிள்ளையாருடைய வேண்டுகோளின்படி திறக்க பாடவும், அந்த அப்பர் பெருமானுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் அடைக்க பாடி அருள் இருக்கின்றார். ஆகவே அன்று முதல் அந்த மறைக்கதவம் இன்றும் திறந்தும் மூடவும் எளிதாக அடியார்களுக்கு பயன்பட்டு வருகின்றது. எண்ணில்லாத அற்புதங்களை செய்து வருகின்றார், இன்னும் செய்யப் போகின்றார். அந்த சம்பந்த பெருமாள் உங்களுடைய நாட்டிற்கும் எழுந்தருள்வார். உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற தலங்களையும் தரிசிப்பார், அப்பொழுது நீங்கள் அவரை தரிசிக்கலாம் என்று சொன்னே மங்கையர்க்கரசியார் குலச்சிரண்டனருடைய திருமுகத்தை பார்த்தார். அந்த பெருமான் இங்கு எழுந்துள்ளும் வரையிலும் நம்மால் பொறுமை காக்க முடியாது. அந்த பெருமான் அப்படி ஒரு பெருமான் இருக்கின்றான் என்பதை அறிந்த உடனேயே நமக்கு பெருமான் அறிவிப்பது எதற்காக? அந்த பெருமானை நாம் சென்று காண வேண்டும், அல்லது அந்த பெருமானை இங்கு வருவித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும்போது வரட்டும் நிற்கக்கூடாது. குருநாதன் நம்முடைய குருநாதன் இவன் என்று அறிந்த பிறகு நாம் குருநாதனை தேடி ஓட வேண்டும். கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்கிறதுக்கு இது என்ன இதுவா? சாதாரண உலகில் பொருளா? கடவுள்தான் குருநாதனை அறிவிக்கின்றான். அந்த குருநாதன் நமக்கு கடவுளை அறிவிப்பான் என்ற காரணத்தினாலே அந்த அண்ணனிடமே எங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி குலச்சிரியார் ஒரு ஓலை வரைந்தார். மதுரையினுடைய மந்திரி எழுதுகின்றேன், இங்கு அமனிருள் கவிந்திருக்கின்றது. தாங்கள் எங்களுடைய மன்னனுக்கு திருநீர் அளித்து அவனை சைவனாக்கி இந்த நாட்டு மக்களை ஆட்கொண்டருள வேண்டும் என்று தங்களுடைய திருவடி தாமரைகளிலே விழுந்து பணிந்து வேண்டுகின்றோம் என்று ஓலை எழுதி அந்த ஆளுடைய பிள்ளையாராகின்ற காழி பிள்ளையார் அவர் தற்போது எங்கிருந்தாலும் அவரிடம் இந்த திருமுகத்தை கொடுத்து மிகுந்த விரைவோடு இங்கு மதுரைக்கு எழுந்துள்ளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னார். அவ்வண்ணம் அந்த தூதராக வந்த அந்தனர் திருமறைக்காட்டிலே அப்பர் பெருமானோடு எழுந்துள்ள இருக்கின்ற சம்பந்த பெருமானத்தில் சென்று திருமுகத்தை காட்டவும் சம்பந்த பெருமான் பெருமானுடைய ஆணை என்றதனை உணர்ந்து ஆலவாய்க்கு புறப்பட எத்தனைக்கின்றார். அப்பொழுது அப்பர் பெருமான் தடுக்கின்றார். அமணர்கள் பெரும் பாவிகள், அவர்கள் கொல்லாமை என்ற விரதத்தை வெளியிலே ஒப்புக்கு சொல்கின்றார்கள், ஆனால் அவர்கள் கொல்லும் வன்மை கொண்டவர்கள். அவர்கள் என் உயிர் போனால் போகட்டும் என்று என்னை எவ்வளவோ படுத்திருக்கின்றார்கள். பெருமான் என்னை காத்தருளிதான், தாங்கள் ஒரு சிறு குழந்தை, தாங்கள் அங்கு சென்று மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று தடுத்தார். சம்பந்த பெருமான் சொன்னார், மூர்த்தி சிறிது என்பதனால எடையிடக்கூடாது, நெருப்பு சின்ன நெருப்பாக இருந்தாலும் அது பெரிய பஞ்சபுதையை சுட்டிருக்கின்றது. பெருமான் அல்லவா நமக்கு துணை செய்கின்றான், ஆவதும் அழிவதெல்லாம் அவன் செயல் என்பதனால புத்தரோடு அமணி வாதில் இந்த திருநீர் அழிவிக்கும் என்று பாடுகின்றார். வேயுறு தோழிப்பங்கன் என்ற குளறுபதிகத்தை பாடி அப்பர் பெருமானுடைய அச்சத்தை விலக்கி தாங்கள் அஞ்ச வேண்டாம், நான் அங்கு சென்று எந்த ஆபத்திலும் மாட்டிக்கொள்ள மாட்டேன், பெருமானுடைய அருள் வலி துணை கொண்டு அங்கு சைவத்தை தாபித்து வருவேன், இதற்கு தங்களுடைய அருள் ஆசை வேண்டும் என்று அவருடைய ஆசையை பெற்றுக்கொண்டு மதுரை நோக்கி வருகின்றார் சம்பந்த பெருமான். சம்பந்த பெருமானோடு ஒரு திருக்கூட்டம் வருகின்றது. சம்பந்த பெருமான் இறைவன் அளித்த முத்துச்செவிகள் எழுந்தருளி வருகின்றார். மதுரைக்கு வருகின்ற வழியிலே இருக்கின்ற தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார். திருப்புத்தூர் போன்ற தலங்களை தரிசித்துக் கொண்டு மதுரைக்கு எழுந்துள்ளார். அப்படி வரும்போது ஊர் எல்லையிலேயே மங்கையர்க்கரசியார் குலச்சிரியாரை அனுப்பி, நாங்கள் வாழ நீங்கள் இங்கு எழுந்துள்ளிருக்கின்றீர்கள், உங்களுடைய வருகையினால் நாங்களும் எங்கள் அரசனும் எங்கள் நாடும் உயிர்ந்தோம் என்று சொல்லி இனிய சொல் சொல்லி அவரை வரவேற்று அழைத்து வாருங்கள் என்று ராணியார் அனுப்ப, குலச்சிரியார் சம்பந்த பெருமானுடைய அந்த முத்து பல்லக்கினை கண்ட அளவிலேயே கீழே விழுந்து பூமியிலிருந்து எழுந்திருக்காமல் வணங்குகின்றார். நீண்ட நேரம் அடியற்ற மரம் போல் விழுந்திருக்கிறார். அடியார்கள் சொன்ன உடனே சம்பந்த பெருமான் அந்த முத்து சிவியிலிருந்து இறங்கி தன்னுடைய தளிர் போன்ற சிறு கரங்களினால குலச்சிரியாரை எழுப்பி அவர் கண்களிலே நீர் மல்கி இருக்கின்றது. அந்த கண்ணின் நீரை மாற்றி, நீங்களும் வளவர்கோன் மகளார் சோழனுடைய மகள், பாண்டியன் மனைவி என்ற பின்னாடிதான் ஏற்றம், சோழன் மகள், சிவநெறி தவறாத சோழனுடைய மகள், இருவருக்கும் மங்களம் பொலிவதாக என்று ஆசீர்வாதம் பண்ணி அந்த குலச்சிரியார் அழைத்து வர அலவாய் பெருமானை தரிசனம் பண்ண போறார். இவருடைய தரிசனத்திற்காக மன்னனிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டு ராணியாரும் இன்று ஒரு நாள் அலவாய் பெருமானை பார்த்து விட்டு வருகிறேன், நீண்ட நாள் ஆகிவிட்டது பெருமானை பார்த்து என்று சொல்லிவிட்டு, சரி சரி சீக்கிரம் போயிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வீட்டில் இப்படி நடக்குது இன்றைக்கும். அந்த அம்மையார் வந்து பெருமானை தரிசிக்காமல் ஒதுங்கியிருக்கிறார். குருமுகமாக பெருமானை தரிசிக்கணும், குருநாதர் வரும்போது இடையில நின்று தரிசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்றைக்குமே குருநாதனை தரிசித்து விட்டு பெருமானை தரிசிக்கும் போது அந்த தரிசனத்தினுடைய சிறப்பு வேறு மாதிரி இருக்கும். என்றைக்குமே இறைவனுடைய தரிசனம் நமக்கு ஆச்சாரியால் தான் பண்ணி வைக்கிறார், ஆச்சாரிய முகமாக சிவாச்சாரியால் தான் நமக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறார். நாம போய் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்? ஒன்றும் தெரிஞ்சுக்க போறதில்லை. அப்படியே சம்பந்த பெருமானுடைய வருகைக்காக ஒதுங்கி இருக்கிறார். சம்பந்த பெருமான் வந்தார், வந்து பெருமானை முதலிலே பாடினார். மதுரைக்கு வந்தோடனே சம்பந்த பெருமானுக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சியான். வரும்பொழுதே கேட்குறாரு, கோயிலுக்குள்ளே வரல, ஆலவாய் பெருமானுடைய உயர்ந்த ராஜகோபுரங்கள் தெரிகின்றன, இந்த சுற்றி எல்லா இடத்துலையும் ஆலவாயில் நிறைய சிவாலயங்கள் இருக்குது, ஆதி சுக்கநாதர் இருக்கிறார், ஆப்பனூர் பெருமான் இருக்கிறார், இதில் எது ஆலவாயின்னு கேட்குறார். தெரியாதவரை போல, அவர் எல்லாம் தெரிந்தவர் தான், தெரியாதவரை போல கேட்குறார். என்ன காரணம்னா, ஊர் மக்கள் வாயிலாக அறிந்து கொள்ள வேண்டும் எதையுமே. உடனே இதுதான் ஆலவாய் என்று சுற்றுகின்றார்கள். அது சுட்டின உடனே அதை பதிகமாக பாடுகின்றார். மதுரை மண்ணை மிதித்த முதல் பதிகம் இதுதான். மங்கையர் கரசி வளவருகுவன் பாவை வரிவளை கைமடமானி என்று சொல்லி பொங்கழல் உருவன் பூதநாயகன் நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று அந்த ராஜகோபுரத்தை வணங்கி பாடுகின்றார். பிறகு உள்ளவரார் பெருமான் தலைச்சங்க புலவனாக இருக்கிறார். ஆகவே எல்லா ஊர்லேயும் சாமியை சாமின்னு பார்த்த இவர் இந்த பெருமானை பார்த்த உடனே தன்னை போன்ற ஒருவன் தன் ஜாதிக்காரன் நீயும் புலவன் நானும் புலவன் என்று நட்புறவோடு பார்த்தாராம். நட்புறவோடு பார்த்துவிட்டு சொல்றார், இந்த பெருமானை பார்த்தவர்கள் அகில உலகங்களையும் கட்டியாழ்வதற்கு ஐயம் இல்லை என்று பாடினர். சொக்கநாத பெருமானுடைய தரிசனம் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவர்கள் மூவுலகையும் ஆளும் மன்னர்கள் ஆவார்கள். நாம் எல்லாரும் மன்னர்கள். சுக்கநாத பெருமானை தரிசனம் பண்ண மூவுலகையும் ஆளும் மன்னர்களாக நம்ம ஆவோம். நிலமாமிடற்று அலவாயில்லான் பலதாயினார் ஞாலம் ஆழ்வரே என்று பாடுறார். இந்த சுவாமியே அவருடைய அனுகிரகம் அப்படிப்பட்டது. அவருடைய கருணைக்கு பாத்திரமானவர்கள் உச்சியில் கொண்டு போய் வைத்து விடுவார் சுவாமி. மூர்த்தி நாயனாரை மன்னராக்கினார், நம்மையெல்லாம் மன்னராக்குவார் என்று பார்க்கின்றோம். அந்த பெருமானை பாடிவிட்டு வருகின்றார். அப்பொழுது குலச்சிரியார் காட்ட மங்கையர்க்கரசியார் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார். அப்போ சம்பந்த பெருமான் சொல்கிறார், சாமி பார்க்கறதுக்காக நான் அங்கே ஊருக்கு வரல, உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னார். எவ்வளோ அன்பான வார்த்தை. இந்த சொக்கநாத அவர் ஞானமே வடிவானவர். 3 வயதில் அம்பாளுடைய ஞானப்பாலை உண்டவர். சொக்கநாத பெருமானுடைய காட்சி அவருக்கு இருந்த இடத்திலேயே கிட்டும். சீராழிலே அவர் பார்த்துருவார் சொக்கநாத பெருமான், மனதால் எண்ணி பார்ப்பார். அகத்தியர் எவ்வாறு சொக்கநாத பெருமானை தியானம் பண்ணி காசியில இந்த புராணத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சொக்கநாத பெருமானை பார்த்து கொண்டுதான் சொல்றார், காசியில சொல்லிட்டு இருக்கிறார். கைலையில சூதமுனிவர் சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப மதுரைக்கு வராமலேயே சொக்கநாதரை பார்த்துக்கிட்டு சொல்றாங்க. அது போல சம்பந்த பெருமானால் முடியும். அவர் சொன்னார், சொக்கநாதரை எங்கிருந்தும் எண்ணி பார்ப்பேன், உங்கள் இருவரையும் பார்ப்பதற்காக தான் வந்தேன். என்ன காரணம்னா, இந்த கடினமான காலத்துல சிரம தசையில நீங்கள் இருவரும் திருநீற்றன்மினை பாதுகாத்து சொக்கநாத பெருமானை நீங்கள் வழிபட்டு வருகின்றீர்கள். சொக்கநாத பெருமான் உண்மையிலே உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கின்றார். அந்த பெருமானை பார்ப்பதற்காக தான் வந்தேன் என்று இனிய மொழிகள் பகிர்ந்தார். குலச்சிறை நாயனார் அவருக்கு தங்குவதற்கு மடம் காட்டினார். அந்த மடத்திலே அடியார்களோடு அவர் எழுந்துள்ளிருக்கின்றார். அந்த நேரத்திலே காலையிலே திருநீர் அணிந்து ஒரு கங்கையாறு மதுரைக்கு வருவதைப் போல விண்ணிலிருந்து 100,000,000,000 முழு நிலவுகள் பூமியிலே நடந்து வருவதைப் போல திருநீர் அணிந்த குழாம் இந்த மதுரையிலே முன்பு கண்டிராத காட்சியை கண்டு சமணர்கள் எல்லாம் வயிற்றிலே எரிச்சலோடு பொறாமை கொண்டவர்களாக புழுங்குகின்றார்கள். அவர்கள் ஒரு இடத்திலே கூடி, இவர்களெல்லாம் நம்முடைய மதுரையை கெடுத்து விடுவார்கள் போலிருக்கின்றது, நம்மை அழிக்க வந்திருக்கிறார்கள் போலிருக்கின்றது, இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், வருகின்ற ஆபத்தை ஆரம்பத்திலேயே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி மந்திராச்சனை செய்கிறார்கள். மன்னனிடம் நாம் போய் எவ்வாறு முறையிட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அங்கே போய் மாறி பேசக்கூடாது, மன்னன்ட்ட என்ன சொல்லணும்னு இங்கே முடிவு பண்ணிக்கணும் என்று திட்டமிட்டு அடிகள்மார் எல்லாரும் மன்னனிடம் போய் எங்களை அறிவியுங்கள்னு வாயிற்கு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள்லாம் போய் அடிகள்மார் ஆயமாய் வந்திருக்கிறார்கள். ஆயம்னா கூட்டம். உடனே மன்னன் அவர்கள் சார்பு என்பதனால ஓடி வந்தானா, ஒத்தர் 2 பேர் வந்தால் பரவாயில்ல, 8,000 பேர் சேர்ந்து வந்திருக்காங்கன்னா ஏதோ ஆபத்து போல இருக்கு என்று ஓடி வந்தான். அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றான். உங்களுக்கு என்ன நான் செய்ய வேண்டும்னு கேட்டான். அவங்க சொல்கிறாங்க, மாவலாய் குதிரை யானை போன்ற வாகனங்களை செலுத்த வல்லவனே, உன்னுடைய மதுரையிலே மேவலால் இன்று அந்த சிவனடியார்கள் திருநீர் அணிந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை கண்ட காரணத்தினால் நாங்கள்லாம் தீட்டுப்பட்டு போயிட்டோம், கண்டு முட்டுனாங்க. உடனே அவன் காதை பொத்திக்கிட்டான், விபூதி அணிந்தவர்களை பார்த்தீர்களா, இந்த செய்தியை கேட்டு நான் கெட்டுப்பட்டேன்னா, கேட்டு முட்டுன்னா என்ன பண்ணலாம், எப்படியாவது ஒரு சிறுவனை தலைவனாக கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கழுமலத்திலே சூலபாணியின் அருள் பெற்றவனாம், கழுமலம்னா சீர்காழி, அவனை நாம் எப்படியாவது விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுவீங்க, எங்களுடைய மந்திரங்களை கொண்டு அவர்கள் தங்கியிருக்கின்ற மடத்திலே நெருப்பு பிடிக்கும் வண்ணம் செய்கின்றோம். அதை கண்டு அவர்கள் அஞ்சி, ஆகா இந்த ஊரிலே நம்மிலும் தவத்திலே வல்லவர்கள் இருக்கின்றார்கள், ஆகவே நாம் சொல்லிக்கொள்ளாமல் ஏமநாதனை போல் ஓடிவிடுவோம் என்று ஓடிவிடுவார்கள். அவ்வாறே செய்க என்று மன்னன் அதற்கு இணைந்தான், இசைந்தான். அதுதான் அவன் பண்ணின தப்பு. என்றைக்குமே பகைவரிடமிருந்து தூதாக வந்திருந்தாலும் கூட நம்முடைய ஊருக்கு விருந்தினராக வந்திருக்கின்ற ஒருவனை விரட்டக்கூடாது. நம்முடைய ஜென்ம விரோதி நம்ம வீட்டு வாசல்ல வந்து காரிங்கல் அடிக்கிறார், நாம வாங்கன்னு தான் சொல்லணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறார்னா பகை மறந்து வந்திருக்கிறான்னு அர்த்தம்.
அப்ப போய் போன்னு சொல்லப்படுது.
இதான் தர்மம். அப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்கிற ஒருத்தர நம்ம வாங்கன்னு சொல்லாம அவங்களை அச்சமுறுத்தி அவர்கள் அஞ்சு நீங்குவார் செய்யலாமா, அதற்கு இவன் ஓகே பண்ணினதுனால இவனிடத்திலே அந்த பாவமானது சேர்ந்தது. அவர்கள் தங்களுடைய மந்திரங்களெல்லாம் சொல்லி நெருப்பு பற்றும்படியா பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, முடியல. என்ன காரணம்? சிறு விதிமகத்து கையிழந்தவன் செல்லுமோ அஞ்சு நான் கலங்கி. மந்திரத்தினால ஒரு அக்னியை உண்டாக்க பாக்குறாங்க, அக்னி பகவானுக்கு பயம். தக்ஷ யாகத்துல நம்ம கைய இந்த சுவாமி வெட்டியிருக்கிறார், திரும்பவும் போய் அவருக்கு அபராதம் பட்டா காலையை வெட்டி விடுவார், இல்லை கழுத்து வாங்கிடுவார், நம்ம போக வேண்டாம்னு பயந்து நின்றுட்டார் அக்னி. ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றே மந்திர விதி வருமே. மந்திரங்களுக்குள்ளாம் தலையாயது மூல மந்திரமாகின்ற பஞ்சாட்சரம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யாரு புரஸ்தரணம் பண்ணி ஓதி வருகிறார்களோ அவர்கள் பார்க்குற திசையிலையும் ஏனைய மந்திரங்கள் எவ்வளவு எழுத்து அதிகமாக இருந்தாலும் நிற்காது. இந்த மந்திரத்துக்கு மட்டும் எழுத்து எண்ணிக்கை சொல்லி பஞ்சாட்சரங்கிற பேர் இல்லை, தமிழில் இதுக்கு அஞ்செழுத்துன்னு பேர். நமக்கு உபதேசம் பண்ணுற கிரமத்தில் பிராசாத மந்திரம் கூட சேர்ந்து அஞ்செழுத்துக்கு மேலேயே இருக்கு. அப்படியே இதை வந்து சாதனம் பண்ணிகிட்டே வரும்பொழுது சில எழுத்துக்கள்லாம் குறைஞ்சி இது மூணு எழுத்தாக கூட ஆகலாம், ரெண்டு எழுத்தாக ஆகலாம், ஒரு எழுத்தாக ஆகலாம். அந்த சூக்ஷ்மங்கள்லாம் மேடையில் சொல்லக்கூடாது. எழுத்து எண்ணி இதுக்கு அஞ்செழுத்துன்னு பேர் கிடையாது. இது எழுத்து அதிகமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் இது அஞ்செழுத்து தான். இந்த எழுத்தை ஓதுவர்களை கண்டு பாச வினை அஞ்சும், அதனால் இது அஞ்செழுத்து. இதை பார்த்து மாயை அஞ்சும், மலம் அஞ்சும், பகைகள் அஞ்சும், என்னதான் இது அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்து யார்கிட்ட இருக்கோ அவர்கள் இருக்கிற இடத்துல மற்ற மந்திரங்கள் பயன்பட மாட்டான். அதனால் அவர்கள் மந்திரத்தினால அக்னியை கொளுத்த முடியல. அவங்க நினைக்கிறாங்க, நாம் இந்த மடத்துக்கு நெருப்பு வைக்கலைன்னா மன்னன் இவருடைய மந்திர சாதனம் வேஸ்ட்டு, இவருடைய தவம் குறைஞ்சி போச்சு என்று நம்மை தள்ளிவிடுவான் என்ற அச்சத்தில் பௌதிகமாக ஃபிசிக்கலாக பெட்ரோலை விட்டு கொளுத்தினா ஒரு நெருப்பு பிடிச்சிக்கும், அது ஃபிசிக்கல் நெருப்பு. அந்த நெருப்பு போய் வச்சாங்களாம், அந்த நெருப்பு தண்ணீரால் அணையும், மந்திரத்தால் உண்டாகிய நெருப்பு தண்ணீரால் அணையாது. இந்த நெருப்பை வைத்த உடனேயே நெருப்பு பிடிச்சிக்கின்னு தெரிந்த அந்த சிப்பந்திகள்லாம் குடகுடமா தண்ணியை கொட்டி அணைச்சிட்டாங்க, அதனால யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இதை அறிந்த ஞானசம்பந்த பெருமான் மனதிலே ஒன்று கருதினார், மன்னன் முறை வழு, ராஜா ஒழுங்கா ராஜ பரிபாலனம் பண்ணலை, அதனால்தான் சாதுக்களாக இருக்கின்ற மக்கள், விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மக்கள், அவர்கள் வாழ்கின்ற மடத்திலே இந்த ஊர்க்காரன் நெருப்பை வைத்திருக்கிறான். ஆகவே எய்தவன் இருக்க அம்பை நோக வேண்டாம், எய்தவன் பாண்டியன், அம்புதான் இவர்கள் என்று சொல்லி இந்த நெருப்பு பாண்டியனை மெதுவாக போய் பிடிக்க வேண்டும் என்று பாடினர். செய்யனே திரு ஆலவாய்மேவிய ஐயனே, அஞ்சல் என்றருள் செய்யனை, பொய்யராம் அமணர் கொழு உஞ்சுடர், பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இந்த ஊரில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் சொக்கநாதா. அதே நேரத்தில் இந்த நெருப்பு மெதுவாக போய் பாண்டியனை பிடிக்கிட்டு இருந்தார். ஏன் மெதுவாக போன வச்சுனார்? படக்குன்னு போய் பிடிக்கணும்னு சொல்லாமே, படக்குன்னு போய் பிடிச்சா அவன் உடனே பிராணத்தியாகம் பண்ணி விடுவான், உயிர் வாழ மாட்டான். ஆனால் அவன் அருள் வருவதற்கு விதி இருக்கின்றது. முக்காலமும் அறிந்தவர் இவர், ஞானப்பால் உண்டவர், பின்னால் திருநீர் அடிந்து அவன் உயிந்து சுந்தரவர்ம பாண்டியனாக ஆக போகிறான், நின்றசு நெடுமாறனாக ஆகப் போகின்றான், சைவத்திற்கு பல அரிய நூல்கள் வடமொழியில் செய்யப் போகின்றான், சைவ தர்ம பரிபாலனம் செய்யப் போகின்றான். அந்த விதி அவனுக்கு இருக்கின்றது. அதற்கும் முன்னதாக மங்கையர்க்கரசியாரை கரம் பிடித்திருக்கின்றான். அவன் உயிரை வாங்கிவிட்டால் இவருக்கு யார் பதில் சொல்றது? நம்முடைய அடியவள் சிவநெறியில் ஒழுகின்ற ஒரு பெண், அவளுடைய தாலை பாக்கியம் இருக்கின்றது. ஆகவே இந்த நெருப்பு மெதுவாக செல்வதனால உயிரை வாங்காமல் வெப்பு நோயாக ஆயிற்று, கடிய கொடிய ஜுரமாக ஆயிற்று. அந்த ஜுரம் வந்தால் மன்னன் தவிக்கின்றான். அருகிலே வருபவர்கள் அவர்களை சுடுது, எல்லாரும் அந்த சூட்டினுடைய அந்த அதிகத்தை பார்த்து பயந்து தொலைவில் செல்கின்றார்கள். அவன் படுத்திருக்கின்ற படுக்கை கருகி போகின்றது. ஒரு குடுவையிலே தண்ணீரை அவன் தொட்டால் தண்ணீர் ஆவியாகின்றது, அந்த அளவு உடம்புல வெப்பம். மன்னனுக்கு வெப்பு நோய் அடுத்திருக்கின்றது என்பதை அறிந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிலையாரும் மனம் வருந்துகின்றார்கள். மன்னனை வந்து காண்கின்றார்கள். அம்மையார் மன்னா என்று சொல்லி மருத்துவர்களை கொண்டு தணிப்பிக்கின்றார். ஆனால் எந்த மருந்திற்கும் தணியவில்லை. இரவு நேரத்திலே இந்த நோய் வந்துவிட்டது. ராத்திரியில் ஒரு நோய் வந்தால் ரொம்ப சிரமப்படுத்தும், பகலில் தான் வழி தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த அமணர்கள் அனுச்சிதமான காரியத்தில் வல்லவர்கள், மாயை வல்லவர்கள், இவர்கள் குருநாதனுக்கு ஏதாவது தீங்கு செய்திருப்பார்கள், அந்த அபராதம்தான் இவ்வாறு வெப்பு நோயாக வந்ததோ என்று ஒற்றர்கள் மூலம் கேட்டுகின்றார்கள். அவர்கள் அஞ்சிய வண்ணமே நடந்திருக்கின்றது. அந்த இரவு நேரத்திலே இவர்கள் அமணர்கள் சென்று நெருப்பு வைத்திருக்கிறார்கள் சைவர்கள் வாழ்கின்ற மடத்திலே என்பதை அறிந்து மன்னனிடத்தில் அதிலிருந்து விண்ணப்பித்து இந்த அபராதம் தங்கள் மேனியிலே வெப்பு நோயாக வந்திருக்கலாம். ஆகவே இந்த வெப்பு நோய் தீர வேண்டும் என்றால் அந்த பெருமானை இங்கு எழுந்துருளை செய்து அவருடைய அருள் நோக்கத்தின் மூலம் இந்த வெப்பு நோயை தீர்த்து கொள்ளுங்கள் என்று மன்னனிடத்தில் விண்ணப்பிக்கின்றார்கள். மன்னன் அதற்கு இசையவில்லை. அவர்கள் வேறு சமயத்தவர்கள், நாம் வேறு சமயத்தோம். அவரை கொண்டு நம்முடைய பிணியை தீர்த்து கொண்டால் பெரும் பழி ஏற்படும் என்று சொல்றார். அப்ப அந்த அம்மையார் அவருக்கு எடுத்து சொல்றாங்க, மன்னா உடம்பிலே உயிர் இருந்தால்தானே ஒரு சமயத்தை பின்பற்ற முடியும். தாங்கள் உயிர் வாழ்ந்தால்தானே சமணனாகவோ சைவனாகவோ இருக்க முடியும். தாங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஆபத்கால தர்மம் என்று ஒன்று உண்டு. உயிர் போய் இந்த நிலையிலே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவன் எந்த அறத்தையும் பின்பற்றலாம். சரீர மாத்தியம் கொள்ளு தர்ம சாதனம். உடம்புல உயிர் இல்லைன்னா என்ன காரியத்தை பண்ண முடியும்? உயிரை வாட்டுகின்ற நோய் வந்திருக்கின்றது. அது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அது ஒரு சிவனடியாரினாலே தீர்ந்தது என்று சொன்னால் தீர்த்து கொள்ளுங்கள். அதுதான் விவேகியானவன் செய்யக்கூடியது. அதை தவிர நாங்கள் அறிந்த வரையிலும் அந்த பெருமானுடைய அருளினாலே தங்களுடைய வெப்பு நோய் மட்டும் தீராது, தங்களுடைய பிறவி நோயும் தீரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று எடுத்து சொன்னார். அன்னைக்கு ஒரு நாள் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டார் மன்னன். என்றைக்குமே நாமெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு நல்ல காலம்னு ஒன்று இருந்ததுன்னா நல்ல மனைவி சொல்லுக்கு நம்ம கட்டுப்படுவோம். பல பேர் நினைக்கிறாங்க வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டால் அவமானம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒத்த கருத்து கொண்ட ஒரு மனைவி கற்பு கரசியா இருக்கின்ற பெண் அவள் சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிறது அவமானம் கிடையாது. நமக்கு நல்வீனை இருந்தால் தான் நம்ம அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவோம். இதுதான் புராணம் சொல்றது. சரி, அந்த சம்பந்த பெருமானை வரவழைத்து பார்ப்போம் என்று சொன்ன உடனே அணையை விட்டு செல்கின்ற நீரை போல மிகுந்த ஆசையோடு வேகமாக இவர்கள் செல்கின்றார்கள். ராணி பல்லக்கில் செல்கின்றாள், மந்திரியார் அதற்கு முன்பாக குதிரையில் செல்கின்றார்கள். சம்பந்த பெருமான் வழங்குகின்ற மடத்திலே சென்று அந்த பெருமானை வணங்குகின்றார்கள். ஞானத்தின் திருவுருவை நான் மறையும் தனித்துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்துடுக்கும் கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். ஆகாசத்தில் இல்லாம பூமியில் இருக்கிற முழு இல்லாமல் இருக்கிறார். சங்கீத சாஸ்திரமே கையுங்காலம் முளைச்சாமல் இருக்கிறார். அப்படி பெருமானுடைய பெருமைகளை தமிழிலே வேதசாரமா பாடிக்கொண்டிருந்த குருநாதனுடைய திருவிழையில் விழுந்து இந்த மதுரை மக்கள் செய்த அபராதத்தை பொறுத்துக்கொள்ள வேண்டும், மன்னனுடைய வெப்பு நோயை திருத்தருள்வதற்கு எழுந்துள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் இசைந்தார். பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிவோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு ஞானியானவன் தன் இச்சைப்படி செய்ய மாட்டான். பெருமான் திருவுள்ளம் என்ன என்று அறிவான். அப்படி இல்லாமல் அவன் தன் இச்சைப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த இச்சை அவனுக்கு பெருமாளுடைய ஏவலினால் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். சிவஞானி செய்கின்ற செயல் அனைத்தும் சிவன் செய்த செயலாகும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன். மீண்டும் அலவாய் பெருமானை வந்து தரிசிக்கிறார். இரண்டு பதிகங்கள் பாடுகின்றார். காட்டுமாவதரித்து உரி பொர்த்துடல் நாட்டம் ஒன்றுடையாய் உரை செய்வன் நான் வேட்டு வேள்விசையா அமன் கையறை ஓட்டி வாது செய்ய திரு உள்ளமே. பெருமானே, சமணர்களோடு நான் வாது செய்யவா என்று கேட்கின்றார். பெருமான் அந்த பதிகத்திற்கு விடையளிப்பதை போல பெருமான் வந்து எந்த செய்கையும் செய்யவில்லை என்பதனால பெருமானுடைய திருவுள்ளத்தை தெளிவாக அறிய வேண்டும் என்று சொல்லி அடுத்த பதியம் பாடுகின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்தூழல் ஆதமில் நீ அமனொடு தேரரை வாதில் வென்று அழிக்க திரு உள்ளமே பாதிமாதுடன் ஆய பரமனே ஞாலம் நில் புகழே மிக வேண்டும் தென்னாலவாயில் உறையும் எம் ஆதியே. பகவானே, இந்த உலகம் முழுவதும் உன் புகழ் பரவ வேண்டும். ஆகவே வேத வேள்வியை நிந்தித்து உழல்கின்ற அந்த மக்கள் அந்த சமணர்களோடு நான் வாதிடவா, வாதில் வென்று அவர்களை வெல்லவா என்று கேட்டவுடனே பெருமான் ஓம் என்று விடையிறுத்தான். செய்க என்று சொன்னவுடனே பெருமானுடைய திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு திருநீறு செம்மை தினமே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஆடக முதரை அரசே போற்றி கூடலில் அங்கு குருமணி போற்றி திருச்சிற்றம்பலம்.